ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருப்படை எழுச்சி. வழங்குபவர் திரு எஸ் ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பதத்திற்குங்கினி சிலம்பு கலந்தாட திருவரை நாக உதர வந்தன செம்பட்டுடையாட பைந்தார் பூவின் பலவகை மாலை பதக்கம் ஒளி வீச பவள திருவுடம்பதனிற்புரி நூல் பழிச்சென்றொளி மின்ன சிந்தாமணிக்கல நவரத்னகிரீடம் சிரத்தில் ஒளி வீச திகழ்ந்திரு யானை முகவ என கருள் சித்தியும் புத்தியுடன் வந்தே தரிசனம் மந்தரை தந்தருள்வானோர் மணி ஓவே மலையான் மகளுடன் சிரகிரிநாதன் மகளும் விநாயகனே தென்னாடு உடைய சிவன் என்றருளி செய்த திரு தெய்வாவாக்கு தென்னாடு உடைய சிவன் என்றருளி செய்த திரு தெய்வாவாக்கு பொன்னாலும் மணியாலும் போற்றுதற்கு உரியதே போற்றிற்போதா என்னாவதன் மீதே தில்லைவனம் தென்னாட்டில் இருப்பதாலே சொன்னார்கான் ஒரு முனிவர் செய்து வைத்தார் இரு முனிவர் சுகமதாக நாதனான பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான் நல்ல பிரியமுளவாத ஊரமைச்சன் வந்தான் குறுந்தடியில் குறுவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் அடுது செம்பொன் அடியில் வைத்தான் மருந்துருவாமைந்தெழுத்தை உபதேசித்தான் வரம்பிலா சிவஞான வழிந்து பொங்கி திருந்து நலவாசகமாவையத்தார்க்கு சேர்த்து வைத்தான் அவனடியை சிரத்தில் வைப்பா திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிவ
சிதம்பரேசா
அரகர அரகர
அம்பலவான
பார்வதி பிரியா பத்தர்கள் நேசா பத்தியும் புத்தியும் தந்தருள் வரதா அரூரானை காவினில் வாழ்வாய் அண்ணாமலையும் காலத்தியாழ்வாய் சிரூர் தில்லை தாண்டவன் செய்யும் சிதம்பரேசா சிதம்பரேசா பதஞ்சலி புலி முனி கருளிய பரதா பாடும் நண்பர்க்கு அருளிய
வரதா
சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர
சிவ சங்கர சிவ சிவ சங்கர
சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர அருளும் பொருளும் அள்ளி தருவாய் அம்மை இம்மை வாழும் தருவாய் பாடும் பணியே பணியா தருவாய் நாடும் அடியார் கூட தருவாய் பெறவாதிருக்க வரத்தை தருவாய் மறவாதிருக்க மனத்தை தருவாய்
மனத்தை தருவாய்,
தருமம் செய்ய தனத்தை தருவாய்,
தருமம் செய்ய தனத்தை தருவாய்,
தானம் செய்ய மதியை தருவாய்,
தானம் செய்ய மதியை தருவாய்,
நீரும் கண்டியும் புனைய தருவாய்,
நீரும் கண்டியும் புனைய தருவாய்,
நின்னஞ்செழுத்தை உணர தருவாய்,
நின்னஞ்செழுத்தை உணர தருவாய்,
சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ,
சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ,
சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ, திருச்சிற்றம்பலம் பார்வதி பதே. மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாயிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே திருவாசக விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே இன்று திருப்படை எடுச்சி என்கின்ற பாடல் பற்றி விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. திருப்படை எழுச்சி இது வந்து தில்லையிலே அருளி செய்தது. இதுக்கு பிரபஞ்ச போர் என்பது உள்ளே இருக்கிற குறிப்பு. படை எழுச்சி என்றாலே புரியுதா? படை என்றால் நால்வகை சேனையோடு அரசன் சென்று அரசனத்துக்கு தனக்கு சத்ருவாய் இருக்கின்ற அரசர்களை வெல்லுவது, அதுக்காக படைகளை திரட்டுவது செல்லுவது. இப்போது இதிலே வந்து இவர் எப்படிப்பட்ட பகை என்றும் சொல்லி அந்த பகையை வெல்லுவதற்காக படையை திரட்டுகிறார். யாரு? மாணிக்கவாசகர். இவர் அமைச்சராக இருந்தபடியினால அந்த துறையிலையும் பாடியிருக்கிறார். முதலமைச்சராக இருந்தபடியினால அந்த துறையும் கையாண்டிருக்கார். நமக்கு பகை என்பது எது என்று கேட்டால் மாயை தான் பகை. மாயை வினை மும்மலங்கள் இவைகளை பகைன்னு சொல்றோம். ஆன்மாக்களுக்கு துன்பம் தருவது எது என்று கேட்டால் மலங்கள். உயிர்களுக்கு துன்பம் வருவது எதன் காரணமாக என்றால் மலங்களின் காரணமாக. ஆணவம் கண்ணுமாயாகிய மலங்களின் காரணமாக, அந்த மலங்களின் காரணமாக உடம்பு உலகம் முதலானவற்றை எல்லாம் பெற்று அதை அனுபவிக்கும் போது பல வகையான துன்பங்களை அனுபவித்து அதை நீக்கிக் கொள்ள முடியாமல் அந்த மலங்களை வெற்றி கொள்ள முடியாமல் அந்த மலங்களிலேயே அடுந்தி வெகு கோடி காலம் வெகு கோடி ஜென்மங்களை எடுத்து அளவில்லாத துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறது ஆன்மா. அதுதான் எல்லா பிறப்பும் பரந்தடைத்தேன் எம்பெருமான் என்பது அதுதான். வெகு கோடி காலமாக வெகு கோடி காலமாக வெகு கோடி உடலை எடுத்து அந்த உடல் எடுத்து அந்த உடல் போடுகின்ற வரையிலும் துன்பம், உடலை எடுத்ததிலிருந்து போடுகின்ற வரையிலும் துன்பங்கள். அந்த துன்பங்களுக்கு காரணம் காமம் விகுலி மயக்கம், அதற்கு காரணம் ஆணவம் கண்மம் மாயாய மலங்கள். இப்படியாக இந்த உலக வாழ்வு என்கின்ற இந்த வாழ்விலே வாழ வைத்து அதிலே பல வகையான துன்பங்களை அனுபவித்து அதன் பிறகு ஆகையாலே வெகு கோடி காலம் கழிச்சு அதுக்கு ஒரு புத்தி வந்து ஒரு நல்ல பிறப்பை கொடுத்து அந்த பிறப்பிலே தன்னை பத்தி பண்ண வச்சு அந்த பத்தியின் மூலமாக முத்தியை கொடுத்து அப்புறம் துன்பம் இல்லாத பெருவாழ்வை தருவது சாதாரணமாக அமையாதது, சாதாரணமாக அமையாது. இப்ப நம்ம எல்லாம் ஓரளவு வந்துட்டோம். இன்னமேலும் ஆகையால இந்த பிறப்புக்கு போக மாட்டேங்கிறது எனக்கு ரொம்ப உறுதியா தெரியுது. நீங்கள்லாம் எப்படி நினைக்கிறீங்களோ, இனிமேலும் பறக்க விட மாட்டாரு சாமி. மாய பிறப்பு இருக்க மன்னனை சேர்ந்தபடியினாலே, மாய பிறப்பு இருக்க மன்னனை சேர்ந்தபடியினாலே நம்மை இனிமேல் பறக்க விட மாட்டான் என்பது தெரிகிறது. ஒருவேளை எப்படி பிறந்தாலும் மறுபடி சிதம்பரத்துல பிறக்கிறது, காஞ்சிபுரத்துல பிறக்கிறது, நேர சிதம்பரத்துக்கே போறலாம். என்ன அங்கே மத்த ஊர்ல தெரியும், சிதம்பரத்திலே பறக்க வச்சு, சிதம்பரத்திலே பறக்க வச்சு மறுபடி பறக்க வச்சாலும் பரவாயில்ல. மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னன் வணங்கு, மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னன் வணங்கு. அதனாலே இப்படி அளவில்லாத ஜென்மங்களை எடுத்து அளவில்லாத துன்பங்களை அடைவதற்கு காரணமாக இருப்பது மாயாமலம் என்கின்ற மலமும், அதற்கு அண்ணனாயிருக்கிற ஆணவ மலமும், அதற்கு தம்பியாயிருக்கிற அக்கண்ண மலம். மாயாமலம் நடு நடால் பெரியாளு வந்து ஆணவ மலம், நடாடு வந்து மாயாமலம், சின்ன தம்பி கடைசி தம்பி கண்ணமலம். அதான் கந்த புராணமே அதானே, சூரபன்மன் சிங்கமுகன் தாரகாசுரன். தேவர்கள் எல்லாம் ஆன்மாக்கள், தேவர்கள் எல்லாம் உயிர்கள், அந்த மும்மலங்களாலே கட்டுப்பட்டு சிறையில கிடந்தார்கள் என்பதுதான் கந்த புராண கருத்து. கந்த புராணம் சைவ சித்தாந்தத்தை கதையை அப்படி சொல்லுது. அதனாலே இப்படி மாயாமலத்திலே சிக்கி, மாயாமலங்கிறது உலகம், உலகம் உலகம், உடம்பு மாயம் மாயாமலம், உலகங்கள் எல்லாம் பல பொருள்கள் எல்லாமே மாயாமலம், உலகம் முழுவதுமே மாயாமலம்னு போயிருப்பா. மாயாமலம்னா தோன்றுவது ஒடுங்குவது, உண்டாகும் அப்புறம் சில காலம் இருந்து போய்விடும், அப்படியே உண்டாகும் போய்விடும். இடையில மாயைய ஆசைய கொடுக்கும், மாய ஆசைய கொடுக்கும், ஆணவ அறியாமைய கொடுக்கும். அந்த ஆசைய கொடுக்கறதுனால செய்ய வைக்கும், காரியங்களை செய்ய வைக்கும். இப்ப அல்வா சேராதுன்னு வச்சுக்கோங்க, அல்வா சேராதா? யாருக்கு? சுகர் இருக்கிறவனுக்கு சேராதா? கண்ட உடனே திங்கலாமன்னு ஆசையா இருக்கும். அது மாயாமலம், அது அந்த பொருளும் மாயாமல, அதுல ஆசை உண்டாக்குவது மாயாமலம். அப்புறம் கண்மம் எல்லாம் என்ன பண்ண, சரி வாங்கி தின்னுதான் பார்க்கலாம். செயலுக்கு வந்துரு, கண்மங்கிறது செயல், செயல், செயல். கண்மம் என்பது செயல், கண்மம் என்றாலும் கிரியை என்றாலும் செயல் என்றாலும் வினை என்றாலும் உண்டு. ஆசையை வந்துருச்சா, சரி வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கும், அப்புறம் திங்கும். இதெல்லாம் அது தூண்டி விடுறது, அது செய்யறது, இது எது கண்மமலம். அப்புறம் சாப்பிட்டான்னு அப்புறம் சேராம அதனால துன்பத்தடையும். இப்படி மலங்களாலே கட்டுப்பட்டு மலங்கள் சொன்னபடி ஆன்மா கேட்டு, மலங்கள் சொன்னபடி ஆன்மா கேட்டு அதனாலே துன்பத்தை அனுபவிப்பதற்கு இந்த ஆன்மா உடன்பட்டு வேதனை அனுபவிச்சு அதன் மூலமாக வெகு கோடி ஜென்மங்கள் எடுத்து இப்படியே ஆசை அப்புறம் செயல், ஆசை செயல் இப்படி வருதா? அது வினை பெருகிக்கிட்டே இருக்குதா? அந்த வினைக்கு தகுந்த மாதிரி உடம்பு வந்துகிட்டே இருக்கும். இந்த வினையை ஒழிக்க தெரியாம இது அல்வா கெடுதல், சாப்பிட்டா சேராதுன்னு தெரிஞ்சு கூட சாப்பிடுது, சேராது அப்படின்னு தெரிஞ்சு கூட அதனுடைய ருசிக்காக சாப்பிடும். அது போல உலக பொருள்களை அனுபவிக்க 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 அதுல என்னமா இருக்கும்னா ஆசையா தெரியும், துன்பமாக இருக்கும், பிறவி உண்டாகும், பிறவி உண்டாகும். அதனாலே இப்படி மாயாமலமாகிய அந்த மாய மலத்தையும் கண்ணமலமாகிய மலத்தையும் தூண்டி விடுவது ஆணவ மலம், ஆணவ மலம். ஆணவ மலம் தான் அதிகமான பலம், அதிகமான பலம் சூரபன்மன். அந்த ஆணவமலம் இயக்க, மாயாமலம் இயக்க, மாயாமலம் கண்மமலத்தை இயக்க, அதன் மூலமா ஆன்மா சொன்னபடி கேட்டு, அந்த மலங்கள் சொன்னபடி கேட்டு இது பரவி எடுத்து உலகத்தில உழன்று உண்டு திரிவது. அது அந்த வாத ஒரு வள்ளல்ங்கிற நூலில் வருது. எப்படி பாட்டுன்னா, மாயையிலே மறுபடியை எனவிடாது, மாயையிலே மறுபடியும் எனவிடாது, மலரடி கீழ் வைத்திடுவாய் மண்ணாய் என்று தூயதிரு வாசகந்தான் விண்ணப்பத்தால் துதித்திட்டான் உத்தர கோஷமங்கை ஆயதிரு பதியதனுள் அருளி செய்தார் அடியவர்க்கு அரணாக அமைந்த பாடல் தாயனைய கருணையுள வாத ஊரன் தன்மையினை யாராலும் சாற்றுனாதே என்பது அந்த வாத ஒரு வள்ளல். அதனாலே மாயாமலத்தை வென்று விட்டோமானால் கண்மமலமும் போயிரும், ஆணவமலமும் போயிரும். மாயாமலத்தை வெல்ல தெரியும், மாயாமலத்தை வெல்ல தெரியும். அது மாயாமலத்தை வெல்லுவது என்று சொன்னால், மாயாமலத்துல உண்டாகிய உடம்பு, மாயாமலத்துல உண்டாகிய பொருள் அத்தனையும் நீதான் தந்தாய் என்று இணைந்து அங்க வரும். நீதான் தந்தாய், உடம்பு நீதான் தந்தாய், பொருள் எல்லாம் நீதான் தந்தாய். இதை அனுபவிக்கும்படியா என்ன இதுல சேர்த்து வச்சிருக்கிறா சாமி, அதனால இந்த மாயாமலத்திலிருந்து என்னை நீக்கிக் கொள்ளு என்று சொல்லி அந்த மாயையில உண்டான பொருள் எல்லாயும் எல்லாவற்றையும் அவனுக்கே அர்ப்பணம் செய்து, நீ தந்தா என்று எண்ணி அவனுக்கே அர்ப்பணம் செய்து அதன் மூலமாக அனுபவிக்கும் போது மாயிலிருந்து விடுபடுகிறான். அது எப்படின்னு கேட்கறீங்களா? இப்போ பொருள் சேர்ந்ததுன்னு வச்சுக்க, பொருளை சிவ தர்மம் பண்றது, சிவ புண்ணியம் பண்றது, சிவ புண்ணியம் பண்றது. தேகத்தை வந்து சிவப்பணிக்கு ஆக்குறது, சிவகோஷம் முதலான சிவப்பணிகளுக்கு ஆக்குறது, பொருளை சிவபுண்ணியமாக செய்யறது. இப்ப மாயாமலத்தால வந்த உடம்பு சிவபுண்ணியத்துக்கு ஆகுது, மாயாமலத்தால வந்த பொருளும் சிவபுண்ணியத்துக்கு ஆகுது. ஆகும்போது மாயாமலம் இல்லாமல் போகுது. அது இன்னொரு வகையா சொல்றேன் கேளு. இப்ப சாப்பாடு இலையில போடுறாங்களா, போட்ட உடனே இந்த சைவ நெறி தெரியாதவன், தீக்க இல்லாதவன், இந்த முறை தெரியாதவன் என்ன பண்ணுவான்னா, போட்ட உடனே அழித்திம்பான். அவனுக்கு மாயாமலம் நீங்காது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளும் சாப்பிடறோம், அவனும் சாப்பிடுறான், அவன் சாப்பிடுறது நமக்கும் சாப்பிடுறது வித்தியாசம். சாதத்தை இடையில போட்ட உடனே மற்றதெல்லாம் பரிமாறின உடனே அஸ்திர மந்திரத்தினால தெளிச்சு சுத்தி பண்ணி, கவச மந்திரத்தினால சுற்றி, அப்புறம் மிருத்யுஞ்ச மந்திரத்தை செவித்து, ஆசமண மந்திரத்தினால ஆசமணம் பண்ணிட்டு, அதுக்கு மேல சிவனை நினைச்சு சாப்பிடும் போது மாயாமல் இல்லாம, இந்த நெறிக்கு வராதவன் அது மாதிரி செய்ய மாட்டான். இப்ப அப்படித்தானே செய்யறீங்க? சிவபூஷக்காரங்க தீட்சை வாங்கினவங்கலாம் செய்யறீங்களா இல்லையா? செய்யலனாலும் செய்யுங்க. தீட்சை வாங்கினதோட சரிப்பா, பல பேர் உண்மை அந்த சீச்சையினுடைய ஆசாரம்ட்டாங்களோ ஒண்ணுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. பல பேர் வாங்கிட்டோம்னா அவங்க பாட்டில் அடையினா வயக்காடு வாங்கினா விளைஞ்சிருமா, வாங்கினதுலயே விளைஞ்சிருமான்னு என்ன செய்யணும்? அப்ப இரவும் பகல் அங்கே குடியா இருக்கும், அப்ப தேவை. தீட்சை வாங்கினதுல ஞானம் வந்துருமா? குருநார் சொல்லுவார், தீட்சையே மோச்சம் தராது, தீட்சை இல்லையனா மோச்சம் இல்லைனாரு. தீட்சை இல்லைனாலும் மோச்சம் இல்லை, தீட்சையே மோச்சம் தராதுன்னாரு. அது போல ஆகையினாலே இப்படி மாயாமலம் தான் நமக்கு சத்துரு. அந்த சத்துருவை வரல, மாயப்படை வாராமே, மாயப்படை வாராமே. வானவூர் கொள்ளுவோம் நாம் மாயப்படை வாராது. மாயாமலமாகிய படைகள் வந்து நம்மை தாக்காமல் அந்த படையை வெல்ல வேணும். அந்த படையை வெல்ல வேணும் என்றால் நாம் சேனையோடு செல்ல வேணும், சேனையோடு செல்ல வேணும். அதுக்கு வெல்லுவதற்கு முதலிலே என்ன வேணும் தெரியுமா? வாள் வேணும், வாளாயுதம். நல்லா சொல்றாரு, வாளாயுதம், வாளாயுதம் வேணும். அதனால இந்த படையை வெல்லுவதற்கு வாளாயுதம் முதலான ஆயுதங்கள் வேணும், வாள் முதலான ஆயுதங்கள் வேணும். அதே போல மாயையை வெல்லுவதற்கு வாள் வேணும். அது என்ன வாள் தெரியுமா? அதுக்கு ஞான வாள். என்ன வாள்? ஞான வாள். எல்லாம் சொல்ற ஞான வாள் ஏந்தும் ஐயர். ஞானம் என்பது வாளாயுதம், ஞானம் என்பது வாளாயுதம். அந்த உபதேசத்தினாலே வந்த ஞானம், உபதேசத்தினாலே வந்த ஞானம், அந்த ஞானம் நன்றாக விருத்தியாயிடுச்சுன்னா அது வாளாயுதம் ஆயிடுது. அந்த வாளாயுதம் யமனையே வெட்டும், அந்த வாளாயுதம் யமனையே வெட்டும். அது திருமூலர் சொன்னாரு, நமன் வரில் ஞான வாள் கொண்டே எரிவன். திருமந்திரம் அப்பா, நமன் வரில் ஞான வாள் கொண்டே எரிவன், சிவன் வரில் நான் உடன் போவது தண்ணும். அவன் வந்தானா நான் கூட போறது ரெடியா இருக்கிறேன், அவன் வந்தான்னா விட்டுவேன். எதுல ஞான வாழ், இந்த வாளாயுதம் அவன்கிட்ட சொல்லுமா? நமன் வரில் ஞான வாள் கொண்டே எரிவன், சிவன் வரில் நான் உடன் போவது தண்ணும். பவம் வரும் வல்வரை பண்டே எரிந்தேன், தவம் வரும் சிந்தைக்கு தான் எதிராரே. தவம் உள்ளவனுக்கு எதிராரு? மார்க்கண்டையர் தவத்தில் இருந்தாரு, யமன் வந்தான், யமன் செத்து போனேன், யமன் செத்து போனேன். அதனாலே உபதேசம், உபதேசம் வாழாயுதம், உபதேசம் ஞான வாழ். அதாவது அருண் அலங்காரத்திலையும் சொல்றாரு, திருப்பூர்லையும் சொல்றாரு, தண்டாயுதமும் திரிசூலமும் விட தாக்கி உன்னை. தண்டாயுதம், யமன் தண்டாயுதம் வச்சிருப்பான், திரிசூலம் வச்சிருப்பான். தண்டாயுதமும் சிறு திரிசூலமும் விட தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விளவிடுவேன். செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவாள், ஞான சுடர் வடிவாள் கண்டாய் அடா அந்தகா வந்து வா செற்றன் கை கட்டவே. வந்து பாரு அது வாக்கியத்தை எப்படி இருக்கிறார். பரமஞானிகளுக்கு யமன் தூசி, பரமஞானிகளுக்கு யமன் தூசி. நமக்கு சொன்னாலே பயமா இருக்கு, இப்படி சொல்லலாமான்னு கூட பயமா இருக்கு. அதனாலே அதே திருப்பூர்ல சொல்றாரு, சோமநாதன் பட திருப்பூர்ல சொல்றாரு, உருவழி படாது மாயை. இப்படிதான் வருது அதுவும், உருவழி படாது மாயை இருவினை விடாது நாடும். உடலும் உடலும் அணு ராக போக அனுபோகம், உடலும் உயிர் தானும் ஆயின் உணர்வில் ஒரு காலிராத உளமும் நெகிழ்வாகுமாறு அடியேனுக்கு இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீர என மொழியும் வீசு பாச கனகோப யமபடரை மோது மோன உறையுள் உபதேச வாழை எனது பகை தீர நீ அருள்வாய். உபதேசமாகிய ஞான வாழை எனக்கு தருவாயாக அப்படின்னு கேட்கிறார். அதனாலே ஞான வாழ் இருந்தா யமன் வரமாட்டான். அதனாலே மாயை ஆகிய படையை வென்று விடலாம். படையை வெல்லுவதற்கு ஆயுதம் வேணும்தானே, சத்துருக்களை வெல்லுவதற்கு ஆயுதம் வேணும்தானே. இந்த மாயை முதலான சத்துருக்களை வெல்லுவதற்கு ஞானமாகிய வாழாயுதம் இருக்கணும். ஞான வாழ் ஏந்தும், ஞான வாழை ஏந்தி கொள்ளுங்கள், ஞான வாழை ஏந்தி கொள்ளுங்கள். ஞான வாழை என்பது என்று உபதேசமாகிய ஞான வாழ், உபதேசமாகிய ஞான வாழ். அது அந்த உபதேசங்கிறது ரொம்ப சக்தி, அது அது அந்த உபதேசம் பண்ணி வைக்கிற ஆச்சாரியனும் உபதேச பெற்றுக் கொள்கிற சீடனும் அந்த நிலையில் இருக்கணும். எந்த நிலையில்? அந்த உயர்ந்த நிலையில இருந்த ஆச்சாரியன் பண்ண, உயர்ந்த நிலையில் இருக்கிற சீடன் கேட்டான்னா உண்மையிலேயே அது ஞானம் உடனே பலித்து விடும். உயர்ந்த நிலையில, இப்ப நாம எல்லாம் மந்த நிலையில தான் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, மந்த நிலையில தான் கிடைச்சிருக்கு. அதை விருத்தி பண்ணிக்கலாம், அதை விருத்தி பண்ணிக்கலாம். அப்பா 10 ரூபா கொடுத்தாருன்னு வச்சுக்க, அது 10 லட்சம் ஆக்குற பிள்ளையும் உண்டு. 10 லட்சம் கொடுத்தா 10 ரூபாயா கூட இல்லாம பண்ற பிள்ளையும். அது போல அதனால அப்படி கேட்டுக்க வேண்டியது, அதுக்கு மேல படிக்கணும், கேட்கணும், படிக்கணும், கேட்கணும். ஞானத்தை தவத்தை விருத்தி பண்ணிக்கணும். நல்ல புத்தி உள்ள பிள்ளை பிரிக்குவான்ல ஆச்சாரியனே, மந்தாசாரி கிடைச்சானு வச்சுக்க, அந்த மந்தாசாரியின் மூலமா ஒரு வாக்கியத்தை கேட்டுக்க வேண்டியது, அதை வச்சு பெரிய பெரிய புத்தி உள்ளவன் பிரிக்குவான், புத்தி உள்ளவன் பெரிய. அந்த மாதிரி சீடங்கள் இல்லை, இது எல்லாரும் மந்தமாவே இருக்கு. அது மந்தம்னா இது மந்தம், அது குருடும் குருடும் குருட்டாட்ட ஆடி குருடும் குருடும் குளிவிடு மாறின்னு இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கப்படாது. அதனாலே ஞான வாழ் ஏந்தும் ஐயர். ஞானம் என்கின்ற உபதேசத்தினாலே வந்த அதுக்கு மந்திர வாழ்னும் பெயர், அதுக்கு மந்திர வாழ் என்பதும் பெயர். அது உபதேச மந்திர பொருளாலே உன நான் நினைந்தருள் பெறுவேனோ என்பதும் திருப்போல். அதனாலே உபதேசமாயி அந்த உபதேசமாகிய மந்திரத்தை வாழாயுதமாக உருவகிக்கிறார். ஞான வாழை ஏந்தி கொள்ளுங்கள். ஐயர் நாத பறை அறைமின், ஐயர் மூலமாக வந்த ஞான வாழ், ஐயர் வடிவமாக இருக்கிற நாதத்தை பறை அறைமின்கள். சண்டைக்கு போறவன் வாத்தியங்களை முளைக்கி கொண்டு போவான். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்பவன் நெருப்புன்னு அறிவுமே நினைத்தது மடிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பரவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் முடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் ஜனதார தனத்தன தனத்தன் திமி திமி திமித்தின் தகு தகு தகுத்தன் தனபேரி தடுட்டு டுட்டும் தனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் குடுசூரன் சண்டைக்கு போறவே அப்படி வாய்த்தி முளைக்கிட்டு போவான். தனத்தன தனத்தன் திமி திமி திமித்தன் தகு தகு தகுத்தன் தனவேரி என்ன வாக்கியங்களே பாப்பா தடுட்டு டுட்டும் தனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் குடுசூரன் சினத்தை முடர்ச்சம் கரித்த மலை முற்றும் சிரித்தறி கொளுத்தும் கதிரி வேளா தினக்கிரி குறப்பன் தனத்தின சுகத்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே. அதனாலே இப்படி சண்டைக்கு போறவன் வாத்தியங்களை முளைக்கி கொண்டு போவான். அது நிறைய அருணகிரிநாதர் நிறைய பாடல்ல சொல்றாரு. அப்படி நீங்களும் அந்த மாயை ஆகிய சத்துருவை வெல்லுவதற்கு ஞான வாழை ஏந்தி கொண்டீர்களா பறை அறையுங்கள், வாத்தியத்தை முழக்குங்கள். அந்த வாத்தியம்தான் நாதம் என்கின்ற வாத்தியம். நாதம் என்று சொன்னால் பிரணவம், பிரணவம் பிரணவமாகிய பஞ்சாட்சரம், பிரணவம் பஞ்சாட்சரம் இரண்டுமே நாத வடிவமாக இருப்பது, நாத வடிவமாக இருப்பது அதுதான் வாத்தியமா. அந்த எதிரி கண்டு அஞ்சும்படியாக முழக்குகின்ற வாத்தியம் நாதப்பறை அறைமீன். நாதப்பறைங்கிற நாத வடிவமாக, நாதம் என்றாலே ஒலி என்பதும் பொருள். ஒலி நாதம், நாதம் கேள்விப்பட்டீங்களா, நாதம் நாதம் என்றால் ஒலி. அப்படி ஒலி ஆக இருக்கின்ற பஞ்சாட்சர பிரணவத்தோடு கூடிய பஞ்சாட்சரத்தை நீங்க முழக்குங்கள், முழக்குங்கள் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். அது மானமா ஏறும் ஐயர் மதிவன் கொடை கவிவன். மானமா ஏறும் ஐயர், மானமான பெருமை பொருந்திய குதிரை மேல வந்த ஐயர், குதிரை மேல வந்த ஐயர் மதிவன் கொடை கவிமன். அதனாலே அப்படி குதிரை மேல ஏறி வந்த ஐயர் தந்த அவர் கொடுத்த அறிவு ஆகிய குடையை நீங்கள் கவிழ்த்து கொள்ளுங்கள். அந்த அறிவாகிய குடை என்றால் சிவபோத நீங்கி, சிவபோதம் சிவபோத நீங்கி அஞ்ஞான நீங்கி மெஞ்ஞானமாகிய குடையை கவிழ்த்து கொள்ளுங்கள். அது சத்துவ குணம்னு சொல்றது. சத்துவ குணம் வெண்மைக்கு சத்துவ குணம், வெண்மை சத்துவம், சிவப்பு ராசசம், கருப்பு தாமதம். வெண்மை சிவப்பு கருப்பு, வெண்மை சத்துவம் சாத்வீகம் சத்துவம், சிவப்பு ராசசம், கருப்பு தாமதம். அதனாலே நீங்கள் அதால வெண்மையாகிய சாத்துவகமாகிய குடையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். சாத்விக குணம் ஞானவாள், ஞானவாள் உபதேச மந்திரமாகிய ஞானவாள், அதற்கு மேலே வந்து அந்த மந்திரமாகிய பறை, மந்திரமாகிய பறை வாத்தியம், அதற்கு மேலே வந்து சத்துவ குணமாகிய குடை, குடைய கவிழ்த்து கொள்ளுங்கள். அதுக்கு மேலே வந்து ஆன நீற்று கவச அடைய போகும் என்கள். இது ரொம்ப நல்லாவே சொல்றாரு. அதனாலே இப்ப எதிரிய வெல்ல போகிற அரசன் வாழ் வைத்திருக்க வேணும், பறை அறைந்து கொண்டு போக வேணும், அதற்கு மேலே குடை வெண்கோற்ற குடை அரசன் குதிரை மேலே ஏறி செல்லுவார் என்றெல்லாம் படிக்கிறோம் அல்லவா. ஆமா, அது மாதிரி நீங்கள் வந்து பக்தர்கள் அந்த மாயையாகிய படையை வெல்லுவதற்கு ஞானமாகிய வாழை ஏந்தி கொள்ளுங்கள், நாதமாகிய பிரணவத்தை ஒலித்துக் கொள்ளுங்கள், ஒலித்து ஒலித்தல்ல ஒலித்து கொள்ளுங்கள். அதற்கு மேலே வந்து மானமா ஏறும் ஐயர் மதிவன் குடைமை. மானமான பெருமை பொருந்திய ஐயர் தந்த அறிவு என்கின்ற குடைக்குள்ளே போங்க, அறிவு என்ற குடைக்குள்ளே இருங்கள். அறிவு என்பது அது வெண்மைன்னு சொல்றாரு, வெண்குடைங்கிறாரா, அதுதான் சத்துவ குணம். சத்துவ குணம் ராசசம் தாமதமாகிய குணங்களை எல்லாம் விட்டு விட்டு சத்துவ குணத்தோடு இருங்கள். அதற்கு மேலே வந்து நீற்று கவசம், கவசம் அவசியமானது, கவசம் அவசியமானது, கவசம் உடம்பு பாதுகாப்பு, கவசம் என்றால் பாதுகாப்பு. அந்த கவசம் அரசன் வெவ்வேறு கவசங்கள் இப்போ குண்டு துளைக்காத கவசம் எல்லாம் போட்டிருக்கான்னு சொல்றாங்க. அது மாதிரி ஆகியால உங்களுக்கு கவசம் எது தெரியுமா, திருநீரே கவசம், திருநீரே திருநீரு கவசத்தை அதனால நீங்கள் பூட்டிக் கொள்ளுங்கள், கவசத்தை பூட்டிக் கொள்ளுங்கள். அது அந்த வரகுண பாண்டியன் அப்படித்தான் திருநீர் நிறைய பூசிக்கிட்டு சண்டைக்கு போனான். வரகுண பாண்டியன் நிறைய பூசிக்கிட்டு சண்டைக்கு போனான். அப்படி சண்டைக்கு போய் பொடியேறு தரு மேனியன் ஆகி பூசல் புக அடிக்கே என்று 11 திருமுறையில் நம்பி ஆண்டான் நம்பி சொல்றாரு. நிறைய திருநீரை முழு நீர் பூசிய முனிவானாக சண்டைக்கு போயிருக்கிறான். சண்டைக்கு போறேன்னு திருநீர் நிறைய பூசிட்டு போயிருக்கான். அப்படி போயிட்டு வரும்போது வெற்றி பெற்று வரும்போது யுத்தகலத்தில் கிடந்த ஒரு அம்பு காலில் குத்தி பிடிச்சு குத்தி ரத்தம் வந்துடுச்சு. குத்தி ரத்தம் வந்த உடனே சொன்னானா, இந்த திருநீர் பூசப்படாத காலுக்கு பிடித்தான் குத்தணும். காலில் திருநீர் பூசப்படாக்கம் மலையில் பூசப்படாது இல்லவா, அந்த காலுக்கு பிடித்தான் குத்தணும் அப்படின்னு. அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு பத்தி, ஐயோ சொல்ல முடியாது, வரவணம் பாண்டியம் பத்தி சொல்லி முடியாது. அதனாலே நீங்கள் திருநீற்ற கவசமாக பூசிக்கொண்டு, திருநீர் கவசம், கவசம்னா பாதுகாப்பு, கவசம் என்றால் பாதுகாப்பு. அதே ஆன நீற்று கவசங்கிறார். ஆன நீற்றுங்கன்னா உண்மையான நன்மையான ஞானமான திருநீற்று கவசம். திருநீர் தான் முக்கியமானது, திருநீர் தான் முக்கியமானது. அந்த திருநீரை உத்தூலனம் பண்ணுது. உத்தூலனம் உண்மையனே திருநீற்றை உத்தூளித்து ஒளிமலிர் வன்மையனே என்பது நீத்தல் விண்ணப்பம். திருநீர் பூசுதல் இப்போ பல பேர் குருக்களுக்கும் தெரியல, தீட்சை வாங்கினாலும் தெரியல, அப்படி கோடு போடுறான், கோடு போட்டுவிட்டு அப்புறம் பட்டை போடுறான். சில பேர் அது கூட போடாம பட்டை போடுறான். உத்தூலனம் முக்கியம், உத்தூலனம் முக்கியம். அதுதான் முழுநீர் பூசியம் முனிவர்னு சொல்றது. அது திருநீர் பூசினா இந்த ரோம கண்கள் எல்லாம் சிவலிங்கமாகுதான். இந்த ரோமங்கள் எல்லாம் ரோம கண் இருக்குல்லவா, அதுல விபூதி படிதா, அது எல்லாம் சிவலிங்கம். அப்படின்னு எத்தனை கோடி சிவலிங்கம். அதனால திருநீர் உத்தூலனமாக பூசுதல், உத்தூலனமாக பூசிட்டா அப்புறம் குழைச்சு மேலே பட்டை போடுறது. அது கவசம், திருநீற்று கவசம், நீற்று கவசம். அது திருநெற்று காப்புன்னு சொல்றது கேட்டுக்கிட்டீங்களா, திருநெற்று, திருநெற்று காப்பு. அதனாலே வேறு பல காப்பு மிக என்றவை விரும்பார் நிறு திரு நெற்றியில் நிறுத்தி நிறைவைத்தார் என்பது பெரிய புராணம். ஞான சம்பந்தருக்கு வேறு காப்பெல்லாம் வேண்டியதில்லை, கருப்பு போட்டு அது மற்ற காப்பெல்லாம் இருக்குது அல்லவா, அதெல்லாம் வேண்டியதில்லை, திருநீரே போதும்னு வச்சாகலாம். திருநீரே போதும்னு வச்சால் நீரு திரு வேறு பல காப்பு மிக என்றவை விரும்பார் நீரு திரு நெற்றியில் நிறுத்தி நிறைவித்தார் என்று உள்ள பிறந்த உடனே திருநீற்றை பூசி விட்டார்களாம். ஆகையினாலே ஆன நீற்று கவசம் அடைய புகுமன்கள். அதனால திருநீர் ஆகிய கவசமானது மாயாமலத்தை வென்று விடும். திருநீர் மாயாமலத்தை வெல்லும், பஞ்சாட்சர ஆணவ மலத்தை வெல்லும், கண்மா உருத்தராட்சம் கண்ம மலத்தை வெல்லும். முப்பொருளும் அவ்வளவு சிறந்தது நம்ம சைவத்தில். திருநீர் உருத்தராட்சம் பஞ்சாட்சரம் முப்பொருளும் மும்மலங்களை வெல்லுவதற்காகத்தான் இந்த மூன்று பொருளை சௌரமானது தந்திருக்கிறார். பஞ்சாட்சரம் உள்ளே இருப்பது ஆணவ மலத்தை வெல்லும், திருநீர் மாயாமலத்தை வெல்லும். திருநீரை பார்த்தாலே உங்களுக்கு புரிய, இது மாயாமலம் வெல்லக்கூடியது என்பது சாம்பலாக்குவது, சாம்பலாக்குவது, சாம்பலா போயிருவோம், நிலை இல்லாம போயிருவோம். அப்போ நிலை இல்லாம போகிறது உண்மையாக இருப்பதனாலே, நிலை இல்லாம போவது உண்மையாக இருப்பதனாலே இருக்கும் போதே நிலையான ஒரு பயனக்கா பெற்றுவிட வேணும் என்கின்ற புத்தி வரும். அதத்தான் மாணிக்க வாசகர் திருச்சதகத்திலே மனசுகிட்ட சொல்றாரு. இனிமேலும் உன் பேச்ச ஒரு பேச்சு கூட கேட்க மாட்டேன், என்னை கெடுத்து விட்டேன். யார சொல்றாரு, மனசை பார்த்து சொல்றாரு, என்னை எவ்வளவு கெடுக்கணுமோ அவ்வளவு கெடுத்து விட்டேன் அப்படின்னாரு. என்ன சாமின்னுச்சு அந்த மனசு, நீ திருப்பெருந்துறையில குருந்த மரத்துல சாமி எழுந்தர் உடைந்து இருந்தார்ல, ஆமா நீ பார்த்தில்ல, பார்த்தே அவர் தோல்ல திருநீர் பூசி இருந்தாரு, அதை பார்த்தி இல்லையா, பார்த்தே, பார்த்தியா உனக்கு புத்தி வரல, திருநீற்றை பார்த்தியா உனக்கு புத்தி வரல, அதனால உனக்கு திருநீற்றை பார்த்து புத்தி வராமையினாலே ஒரு பேச்சு கூட நம்மள ஓம் பேச்ச கேட்க மாட்டேன். மாறி நின்றனை கிட கிடந்தனைய மதியிலி மட நெஞ்சே தேறுகின்ற இனி உனை சிக்கன சிவன் அவன் திரள் தோல் மேல் நீரு நின்றது கண்டனை ஆயினு கிளை காயம் கீறுகின்ற கெடுவது உன் பரிசு கேட்கவும் இல்லையே. இல்ல அந்த பாட்டு எந்த வேகம் இருக்குது பாரு, அப்பா அந்த பாட்டுல அந்த உயிர் துடிப்புங்கிற மாதிரி திருநீற்றை பார்த்து கூட புத்தி வரலையே உனக்கு, அங்க உள்ளது திருநீற்றை பார்த்த புத்தி வரணும். முடிசார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடிசாம்பராய் வந்து மண்ணாவதும் கண்டு, பிடி சாம்பராய் வந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படிசார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் பொன்னின் அம்பலவர் அடிசார்ந்து நாம் உய்ய வேண்டும் என்று அறிவார் இல்லையே என்பது பட்டினத்தார் பாட்டு. பட்டினத்தார் சொல்றாரு, இப்ப நல்லா இருக்கிறேன் சாமி, திருநீர் பூசுறேன், பஞ்சாட்சரம் சொல்றேன், கடைசி காலம் ஒண்ணு வரும், அந்த காலத்துல இந்த கோலை கட்டிக்கும், கண்ணு ரெண்டு போவோம், வாயு குளறி போவோம், நினைவு தடுமாறி போவோம், அந்த வேளையில எனக்கு திருநீரும் பூசையும் ஞாபகம் வராது, பஞ்சாட்சரம் சொல்லவும் ஞாபகம் வராது, வராதா, அந்த வேளையில நீ வந்து எனக்கு உதவி பண்ணணும், திருநீர் பூசி சிவாய நம்மனு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாப்புல பண்ணனா ஜீவனை கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னு சாமிக்கிறார். ஐயன் தொடர்ந்து விழியஞ்செறி அறிவும் அழிந்து மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது ஒன்று வேண்டுவன் யார், செய்யும் திருவொற்றியுடைய திருநீர் மட்டு கையும் தொழப்பண்ணி அஞ்சல் தோதவும் கருப்பியுமே என்பது பண்ணினத்தார் பாட்டு. அதனாலே திருநீரானது உயிர்களுக்கு மிக முக்கியமான பொருளாக இருந்து சிவனத்தை சேர்த்து வைப்பது திருநீர். அதே திருவிளையாடல் புராணத்தில் சொல்றாரு, அந்த சைவர் வீதியிலே தெய்வ நீரும் அஞ்செழுத்துமே சிதைக்கலனாக பவ்வம் மேலையும் கடந்து அரண் பதமலர் வைகும் சைவமாதவர் என்று பேசுகிறார். அந்த சைவர் வீதி, வேளாளர் வீதி, சைவர் வீதி, அந்தனர் வீதி, இப்படி எல்லாம் போட்டு சொல்லுதலோ புராணத்துல, அது சொல்றாரு தெய்வ நீராகிய திருநீரும் அஞ்செழுத்துமே தெப்பமாக இருந்து பிறவி பெருங்கடலை கடத்துகின்ற தன்மையுடையதாக இருக்கின்ற திருநீற்றை அணிந்த சைவர்கள் வாழ்கின்ற வீதி அப்படிங்கிறது. அதனாலதான் இதுல என்ன சொல்ற, ஆன நீற்று கவசம் அடைய புகுமுங்கள், சிவனை அடைவதற்காக அந்த படையை வெல்லுவதற்காக நீங்க கவசம் பூண்டு கொள்ளுங்கள், ஞான வாழை ஏந்தி கொள்ளுங்கள், நாத பறைய அறையுங்கள், பிரணவ மன்னோடு கூடிய பஞ்சாட்சரத்தை செவியுங்கள், அதுக்கு மேல வந்து சத்துவ குணத்தோடு இருங்கள், அதுக்கு மேல திருநீற்று கவசமாக பூண்டு கொள்ளுங்கள், வானவூர் கொள்ளுவோனாம் ஆயப்படைவாராம். வானவூர் வானவூர் என்றது சிவலோகம்தான். இவர் இந்த பரமவிஷ்ணு உலகம் எல்லாம் சொல்ல மாட்டாரு. மாணிக்கவாசகர் பரமவிஷ்ணு உலகம் எல்லாம் சொல்லவே மாட்டாரு. கொள்ளையன் புரந்தரன் மாலா அயன் வாழ்வு குடி கெடினும் நல்லேன் எனது அடியாரோடெல்லாம் நரகம் புயணும் என்று சொல்லுகிறார. அதனால பிரம்மலோகம் விஷ்ணு லோகம் அந்தர் லோகம் முதலான லோகங்கள் எல்லாம் இவர் சொல்லவே மாட்டாரு, வேண்டாட்டாரு. அதனால வானவூர் என்பது வானம் என்றால் உயர்ந்த, எல்லாவற்றிற்கும் உயர்ந்ததா இருக்கு சிவலோகம். வானவூர் கொள்ளுவோனா மாயப்படை வாராமே மாயாமலமாகிய சத்துரு வந்து நம்முடைய அறிவை கெடுத்து மறுபடியும் பிறவியிலே புகுத விடாமல் நீங்கள் சிவலோகத்துக்கு போக வேணுமானால் நான் சொல்றது கேளுங்க, ஞான வாழை வைத்துக் கொள்ளுங்க, ஞான வாழை வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு மேல நாதப்பறை அறையுங்கள், வந்து சத்துவ குணத்தோடு இருங்கள், திருநீற்று கவசத்தை பூண்டு கொள்ளுங்கள், மாயப்படையை வென்று விடலாம். இது தீட்சாக்கிரமத்தில் வருவது. தீட்சை விற்று ஆச்சாரியன் சொன்ன உபதேச மந்திரத்தை ஞானவாளாக வைத்து உபதேச மந்திரத்தை உரையில் உபதேச வாழை எனது பகை தீர நீயும் வருள்வாயே. உரையில் உபதேச வாழை உபதேசம் வாழாயுதமா மந்திரவாள் மந்திரவாள் அது மந்திரவாள் வற்றி இல்லை மந்திரவாள். அதனாலே இப்படி படை எழுச்சின்னு வேறு இந்த பதிகத்துக்கு இந்த ரெண்டு பாட்டுக்கும் படை எழுச்சின்னு ஒரு படைகளை வந்து தயார்படுத்துறது.